எனவே இந்த உவமையை வைத்து பார்த்தால் அதுபோல இறைவன் உயிர்களோடு உடனாக இருந்து என்ன செய்கிறான்? அப்படி பொருத்தி பாருங்களேன். உவமையை பொருத்தி பார்த்தால் இறைவன் உடனாக இருந்து அறிந்தால்தான் உயிர்களும் அறிய முடியும். அதை உயிர் எதை அறிய வேண்டுமானாலும் இறைவனும் உடனாக இருந்து அறிய வேண்டும். ஆக இரண்டாவதுல என்ன சொன்னோம்? இறைவன் என்ன செய்கிறான் இரண்டாவது நிலையில? வேறாக இருந்து அறிவிக்கின்றான். அப்படி அறிவித்தால் மட்டும் போதாது, மூன்றாவதாக அவனும் கூடவே இருந்து அறிய வேண்டும். அறிவித்தால் மட்டும் போதாது, இறைவனும் கூட இருந்து அறிய வேண்டும். அப்போதுதான் உயிர்கள் அறிவு பெறும். எனவே உயிர்கள் அறிவனவற்றையெல்லாம் இறைவனும் உடனாக இருந்து அறிகிறான், இறைவனும் கூடவே இருந்து அறிகிறான். நாம் அறிகின்ற அனைத்தையும் அப்பர் பெருமான் சொல்லுகிறாரே, உள்குவார் உள்கிற்றெல்லாம் உடனிருந்து அறிதி என்றே வெள்கினேன். அனுபவிப்பவற்றையெல்லாம் இறைவனும் அனுபவிக்கிறான் என்று சொல்லலாமா? ஆமா, இறைவனுக்கு அனுபவம் இல்லையே. இறைவன் எல்லாவற்றையும் அறிகிறான். ஆனால் இது திருவிசைப்பாவிலே வருகிறது. திருவிசைப்பாவிலே அந்த என்னது, ஆமா, விளம்புமா விளம்பே என்று சொல்லிக்கொண்டே வந்தவர் நுகருமா நுகரே, நுகருமா நுகர். பெருமானே, நான் நுகருவதற்காக நீயும் நுகருவாயாக என்று வேண்டுகிறார். இறைவனை எந்த கோலத்தில்? அந்த அம்மையப்பர் கோலத்திலே வைத்து வணங்குகிறோமே அந்த இறைவனுக்கு அந்த கோலம். இறைவனும் அந்த திருமண கோலத்திலே இருந்தால்தான் உயிர்களுக்கும் இன்ப நாட்டம் உண்டாகும். அதற்காகத்தான் அந்த தத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் அந்த கோலத்திலே இறைவனுக்கு திருமணம். அவனுக்கு ஏது திருமணம்? இறைவனுக்கு திருமணம் செய்கிறார்களே. ஆக இறைவன் இல்லறத்திலே இருந்தால்தான் உயிர்களும் அந்த இல்லற வாழ்விலே திளைக்க முடியும் என்ற கருத்தை தான் அது உணர்த்துகிறது. இறைவன் எப்படியோ அப்படித்தான் உயிர்கள் என்ற கருத்து. எனவே உடனாதல் இப்படியாக இறைவன் மூன்று நிலைகளிலே ஒன்றாதல் வேறாதல் உடனாதல் என்ற நிலைகளிலே இருந்து உயிர்களுக்கு உதவி செய்து வருகிறான். இது இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள விட்டு நீங்காத உறவு. அதை அடுத்த வகுப்பிலே மேலும் விளக்கலாம். இந்த முந்தின வகுப்பில் இறைவனுக்கும் ஆன்மாக்களாகிய நமக்கும் உள்ள அந்த மூன்று விதமான உறவு நிலைகளை பார்த்தோம். இறைவன் உயிர்களோடு மட்டும்தான் இப்படி இருக்கிறான் என்று நினைத்துவிடக் கூடாது. உயிர்களோடு மட்டும் இப்படி இல்லை, மற்ற உலகப் பொருள்களிடத்திலும் இறைவன் ஒன்றாக இருக்கிறான், வேறாக இருக்கிறான், உடனாக இருக்கிறான் என்று கொள்ள வேண்டும். நவகரதர பெருமானுடைய நின்ற திருத்தாண்டகம் இருக்கிறதல்லவா, நின்ற திருத்தாண்டகம். இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகிங்கிறார் இல்லையா. ஆக இறைவன் அப்படி உலகத்திலே எல்லா பொருள்களிலும் கலந்து அந்தந்த பொருளாகவே இருக்கிறான். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய், இதெல்லாம் இறைவனுடைய அந்த அத்துவித கலப்பு நிலை ஒன்றாதல், இதுதான் ஒன்றாதல். எல்லா பொருள்களிலும் இறைவன் கலந்து அத்துவிதமாக, அந்த இறைவனுடைய கலப்பு நிலைக்குத்தான் அத்துவிதம் என்ற பெயர். அத்துவித கலப்பு, அதை வடமொழியில மூன்றாவது உடனாதலை குறிப்பதற்கு பேதாபேதம் என்று குறிப்பிடுவார்கள். இப்படி இறைவன் எல்லாவற்றோடும் கலந்து நின்றாலும் அதனாலே சிறப்பாக பயனடைவது உயிர்கள் தான். மற்ற ஜடப்பொருள்கள் அவற்றுக்கு பயனில்லை, உயிர்கள்தான் இறைவனால் அறிவும் செயலும் விளங்கப் பெறுகின்றன. எனவே ஆன்மாக்களுக்குத்தான் இந்த அத்துவித கலப்பு சிறந்த பயனாக அமைந்திருக்கிறது. ஆனால் பக்குவமில்லாத நம்மால் அந்த இறைவனுடைய அந்த கலப்பு நிலையை உணர முடியவில்லை. தாயுமான சுவாமிகள் சொல்லுக பாடுகிறார், பெருமானே உன்னை வழிபடுவதற்காக மலர் பறிக்க தோட்டத்துக்கு செல்லுகிறேன். மலரை பார்க்கிற போது அதிலே உன்னைத்தான் நான் பார்க்கிறேன். எனக்கு பறிக்க மனம் வரவில்லையே, நான் எப்படி பூஜை செய்வது? பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி என்று சொல்லுகிறார். ஆக அப்படி ஞானிகள் அருளாளர்கள் பார்க்கின்ற பொருளிலெல்லாம் அந்த இறைவனுடைய கலப்பை கலந்திருக்கிற நிலையை காணுகிறார்கள். நமக்கு அது தெரியும். இப்போ அப்பர் சுவாமிகள் பாடுகிறாரே, அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ. ஐயன்ன யாரு? அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீன்னு ஐயன்ன யாரை குறிக்கிறார்? அப்பா அம்மா. ஐயன்ன மூத்தவன், அண்ணன், அண்ணன் ஐயன். ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ. ஓரூரும் சுற்றமும் ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ. துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீன்னு என்ன பொருள்? துய்ப்பனா தெரியும், அனுபவிக்கின்ற பொருளாகவும் நீதான் இருக்கிறாய். நான் அனுபவிக்கின்ற பொருளாகவும் நீ இருக்கிறாய். துய்ப்பனவும் உய்ப்பனவும், உய்ச்சல்னா செலுத்துகின்ற வாகனங்கள். நான் ஓட்டுகிற அந்த காடிங்கிறீங்களா நீங்க? காடியா? அந்த வண்டியாகவும் நீதான், ஊர்தியாகவும் நீதான் இருக்கிறாய். அவர் பல்லக்கிலே போயிருப்பார், சிவிகளே போயிருப்பார். எனவே துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, இவற்றையெல்லாம் எனக்கு நீதான் தந்தாய். பிறகு துணையாய் என் நெஞ்சம் துரப்பிப்பாய் நீ, இவற்றையெல்லாம் கொடுத்த நீதான். இவற்றிலிருந்து என்னை நீக்குகிறாய், என்னுடைய பற்றையெல்லாம் நீதான் நீக்குகிறாய். முதலிலே பற்றை கொடுத்து அனுபவிக்க வைத்து பிறகு அவற்றிலிருந்து என்னை விடுவிக்கிறாய். துணையாய் என் நெஞ்சம் துரப்பிப்பாய் நீ. இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்து நீ, இறைவன் நீ ஏரூர்ந்த செல்வன் நீயே என்று உலகத்து பொருளையெல்லாம் செல்வத்தையெல்லாம் தான் அனுபவிக்கின்ற எல்லாவற்றையும் இறைவனாக காணுகிறார் என்றால் அதுதான் இந்த அத்துவித நிலை. இறைவனுடைய அந்த உறவு நிலையை அவர்கள்தான் உள்ளவாறு உணர்ந்தவர்கள், உணர்ந்து நமக்கு சொல்லி இருக்கிறார். இப்படி எத்தனையோ திருமுறைகளிலே இந்த அத்துவிதம் என்ற உறவு நிலையை விளக்குவதற்கு எத்தனையோ பாடல்கள். நம்ம ஞானசம்பந்த பெருமான், நாளைக்கு அவருடைய குரு பூஜை வருகிறதே, ஞானசம்பந்தர் அவரை நினைத்து பார்க்கலாம். அவர் அங்கே மயிலாப்பூரிலே அந்த பூம்பாவையை எழுப்புகிறாரே, அந்த குடத்திலிருந்து, எலும்பு குடத்திலிருந்து, எறும்பு குடத்திலிருந்து அந்த பூம்பாவை படிப்படியாக அந்த உருவம் தாங்கி எழுகின்ற அந்த காட்சியை ஞானசம்பந்தர் காணுகிறார். அதை சேக்கிழார் பெருமான் வர்ணிக்கிறார். என்ன அற்புதமான பாட்டு அது! பிரம்மதேவன் அவனு ஒரு பெண்ணை படைத்தான். இங்கே ஞானசம்பந்தர் பூம்பாவையை படைக்கிறார். அதே போல பிரம்மதேவன் ஒரு காலத்துல திலோத்தமை என்ற ஒரு பேரழகியை படைத்தானான், அந்த படைப்பு கடவுள். அந்த தேவத்தமையை கண்ட உடனே அந்த எழிலே இவன் மயங்கி போய்விட்டான். இவன் யாரு? வேதா. வேதங்களை எல்லாம் ஞான நூல்களை எல்லாம் பயின்றவன். ஆனால் அவனுடைய புத்தி இங்கு எப்படி செல்லுகிறது பாருங்கள். வேதா அவனுக்கு வயது கொஞ்ச நஞ்சமா, எண்ணில் ஆண்டு எத்தனையோ யுகங்கள் வாழ்ந்தாலும் அவனுக்கு ஆசை போகவில்லை பாருங்க. எண்ணில் ஆண்டு எய்தும் வேதா, எப்படி அவனுக்கு கடைமொழி கொடுக்கிறான். எண்ணில் ஆண்டு எய்தும் வேதா படைத்து, திலோத்தமையை படைத்து, அவள் எழிலின் வெள்ளம், அந்த அழகிய அழகு வெள்ளத்தை நன்னும் நான்முகத்தால் கண்டான். அந்த அப்படி இவன் பார்த்த உடனே அந்த பெண் பயந்து அஞ்சி ஓடி ஒழிகிறாளாம். உடனே இவன் தன்னுடைய, இவனுக்கு ஒரு முகம் இல்லையே, தன்னுடைய நான்கு முகங்களாலும் நான்கு திசைகளாலும் தேடி பார்க்கிறான். அவள் எழிலின் வெள்ளம் நன்னும் நான்முகத்தால் கண்டான். ஆனால் ஞானசம்பந்தருடைய நிலை பாருங்கள். அவளினும் நல்லாள். யாரு? பூம்பாவை. அவளினும் அந்த திலோத்தமையினும் நல்லாள். அவளினும் நல்லாள் தன்பால் ஞானசம்பந்தர் என்னத்தை கண்டு என்ன காணுகிறார்? எளிதின் வெள்ளத்தை காணவில்லையாம். அவளினும் நல்லாள் தன்பால் புண்ணிய 16 ஆண்டு ஞானசம்பந்தர். 16 வயசுதான் இவருக்கு. அவனோ எண்ணில் ஆண்டு இவர். அதுவும் புண்ணிய 16 ஆண்டு. ஒவ்வொரு நாளும் வீணான நாட்களா அவர் கழித்த நாட்கள். புண்ணியம் புண்ணிய 16 ஆண்டு பேர் பெறும் புகழி வேந்தர் கண்ணுதல் கருணை வெள்ளம். அந்த பூம்பாவையினிடத்தில் அவர் கண்டது எழிலை அல்ல, கண்ணுதல் கருணை வெள்ளம். 1000 முகத்தால் கண்டார். 1000 முகத்தால் கண்டார். அவன் 4 முகத்தால் தான் கண்டான். இவனோ 1000 முகத்தால் கண்டார்னா என்ன பொருள்? எங்கும் இறைவனுடைய அந்த கருணை வெள்ளத்திலே கண்டு ஆனந்தம் பெறுகிறார் என்று இப்படி வேக்களர் வர்ணிக்கிறார். எனவே அருளாளர்கள் எதை கண்டாலும் அங்கே இறைவனுடைய கருணையைத்தான், இறைவனுடைய அருளைத்தான் காணுகிறார்கள். எனவே இறைவனுடைய அத்திவித உறவு, இதை இப்பொழுது நூற்பாவிலே பார்த்தால் அவையே தானேயாய். இதை எப்படி கொள்ள வேண்டுமென்றால் இறைவன், இறைவன் என்ற சொல்லை முதலிலே போட்டுக் கொள்ள வேண்டும். இறைவன் அதை அறிவித்துக் கொள்ள வேண்டும். இறைவன் அவையேயாய், இறைவன் அவையேயாய் என்றால் என்ன பொருள்? அவை என்றால் உயிர்கள். அவை என்றால் உயிர்கள். அவையேயாய் இருக்கிறான் இறைவன், உயிர்களாகவே இருக்கிறான் அவையேயாய். இது என்ன நிலை? ஒன்றாதல். இது ஒன்றாதல். அவையேயாய், அவையேயாய் என்று கூட்டிக் கொள்ள வேண்டும். அவையேயாய். பிறகு இரண்டாவது தானேயாய். தானேயாய். அப்படி உயிர்களோடு ஒன்றாக கலந்திருந்தாலும் தன்மையை, பொருள் தன்மையினால் அவன் வேறாக தானேயாக இருக்கிறான். தானேயாய் அது வேறாக இருக்கிறான். தானேயாய் இருக்கிறான். பிறகு மூன்றாவதாக சேர்த்து சொல்ல வேண்டும், அவையும் தானுமாய். அவையும் தானுமாய். அவையும் தானுமாய். இது உடனாதல். நானும் நண்பனுமாய் சென்றோம்னு என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் உடனாக சேர்ந்து போதல். அதுபோல அவையும் தானுமாய் இறைவன் இருந்து. இது முதல் பகுதி. எனவே இறைவன் உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருந்து என்பது இந்த தொடருக்கு பொருள். இறைவன் உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருந்து இயைந்து நின்று இந்த திருவருள் பயனில இந்த அருளது நிலையில கடைசி பாட்டுல சொன்னாரே, என்ன பாட்டு? கடைசி பாட்டு அருளது நிலையில, அருளது நிலையில இற்றை வரை இயைந்தும். அது எதை காட்டுகிறது? இறைவன் இன்று வரை உயிர்களோடு இப்படி அத்திவிதமாக இறைவன் இயைந்திருந்தாலும், இற்றை வரை இயைந்தும் நான் எப்படி இருக்கிறோம்? ஏதும் பழக்கமில்லாமல் இருக்கிறோம். அவனோடு அவனை சிறிதும் அறியாமல், அவனோடு கொஞ்சம் கூட பழக்கம் வைத்துக் கொள்ளாமல், நம்முடைய பழக்கமெல்லாம் எங்கே? உலகத்தோடு பழகி கொண்டிருக்கிறோம். ஏதும் பழக்கமில்லாதிற்று உயிர் என்கிறாரே, அதுதான் இறைவனுடைய அந்த அத்திவித உறவு. எனவே அதை உணர்தல், அதை உணர வேண்டும். இப்படி அவையே தானேயாய் என்று இந்த இரண்டாம் நூற்பாவிலே முதல் பகுதியில சொல்லி, அடுத்த கருத்து, அப்படி உயிர்களோடு இறைவன் கலந்திருந்து உயிர்களுக்காக இந்த உலகத்தை படைத்து, உயிர்களுக்கு உடம்புகளை படைத்து போக்குவரவு புரியும்படியாக வைக்கிறான். இருவினையின் போக்கு வரவு புரிய, அது இரண்டாவது பகுதி.